ஹரி ஓம். நாம் இப்போ ராமாயணத்தில் யுத்த காண்டம் வந்தாச்சு. எபிசோட் 50 யுத்த காண்டம் ஆரம்பிச்சிருது. இப்போ எபிசோட் 50 என்ன பார்த்தோம், விபீஷணன் ராவணன் கிட்ட என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறார் நல்ல விதமாக. சீதையை திருப்பி கொடுத்துரு, நம்ம ஒருத்தனால் இந்த இலங்கை ஃபுல்லாக எரிய போகிறது, ஹனுமார் ஒருத்தராய நம்மளால் தாங்க முடியல, அத்தனை வாணரர்களும் சேர்ந்து வந்து ராமர் லக்ஷ்மணர் அப்போ வந்து சுக்ரீவன் எல்லோரும் வந்தால் என்னாகும், இந்த லங்கையே காணாமல் போயிடும் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என்னாச்சு, ராவணன் கேட்கலை மாத்திரம் இல்லை, விபீஷணனை இனிமே நீ இங்கே இருக்க வேண்டாம், லங்கையிலேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். விபீஷணனும் சரி இனிமே ராவணனுக்கு நல்லது சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நமக்கு இனிமேல் ராமர் தான், நமக்கு நம்ம ராமரை போய் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி தன்னோட ரொம்ப முக்கியமான 4 மந்திரிகளோட கிளம்பி வந்து ராமேஸ்வரத்தில் ஆகாயத்தில் நின்றுருக்கார். அப்போது கீழே அந்த வாணரர்கள்லாம் எல்லோரும் பார்த்துட்டும் இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சு நிற்கிறச்சு, ராமர் சுக்ரீவன் வந்து ஒருத்தரை அனுப்புகிறான். போய் அவன் போய் அந்த வாணரன் போய் யார் நீங்கள் என்னன்னு கேட்டாக்க, நான் தான் விபீஷணன், ராவணனோட தம்பி, நான் வந்து ராவணனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராவணன் கேட்கல, இப்போது நான் ராமர்கிட்ட சரணாகதினா நிதிரி மார்த்தோம், உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு என்னை காப்பாற்ற முடியாது, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறது தான் சரணாகதின்னு அர்த்தம். அதனால் நான் ராமரை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அந்த விஷயத்தை கீழே வந்து அந்த வாணரன் வந்து சுக்ரீவன் கிட்டே சொன்னதும் சுக்ரீவன் முதல்ல யோசிக்கிறான், யாருமே நம்ம வந்து ஒரு நம்மளோட பகைவன் தட் இஸ் எனிமி ராவணன் அவனோட தம்பி வந்திருக்கான், நம்ம எப்படி நம்புறது இல்லையா, என்னவோ இப்போ நம்மள்கிட்ட நம்மளை ஏமாற்றி நம்ம யுத்தத்தில் கலந்துக்கு முன்னாலேயே நம்மளை அழிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறதுக்காக ராவணனே அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்லாம் யோசித்து எல்லோரும் யோசிக்கும் போது சரி இதை ராமர்கிட்ட சொல்லலாம், ராமர் என்ன சொல்கிறாரோ அதையும் கேட்போம் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் மற்ற ஜாம்பவான் அங்கதன் ஹனுமான் எல்லாருமா நேராக போய் ராமர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ ராமர் கேட்குறார், சரி விபீஷணன் வந்தாச்சு, நீங்கள்லாம் உங்களோட அபிப்பிராயம்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார். ஏன்னா லீடர் அப்படின்னா கூட என்ன, மற்றவ தன்னோட கூட இருக்கவளுடைய ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன், அவளுடைய என்ன கருத்து, அவள் என்ன சொல்கிறா, அதுக்கு அதையும் கேட்டுண்டு அதில் நல்லது கெட்டது தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், அதுதான் ஒரு லீடர்ஷிப்புக்கு அழகு. ஸோ அதனால் என்ன பண்ணுறார் ராமர், முதல்ல சுக்ரீவனை கேட்டால் சுக்ரீவன் சொல்கிறான், அவன் வந்து எனிமி ராவணன் நம்ம சீத்தையே கடத்தின்னு போனவன், அதுவும் இல்லாமல் சுக்ரீவன் சொல்லுவான், விபீஷணன் வந்து அவன் அண்ணாவையே விட்டுட்டு அந்த அண்ணாவை நம்ம கொல்றதுக்கு வந்திருக்கோம், நம்மளோட வந்து சேர்ந்திருக்கானே, அவனை எப்படி நாம் நம்புறது அப்படின்னு கேட்டால் ராமர் அப்படி சிரித்தாரான் மொள்ளமாக. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏன்னா சுக்ரீவனே அதுதானே, வாலியை கொல்லணும் அப்படின்னு தானே ராமரோடு சேர்ந்துட்டான், வாலி கெட்டவன், அதனால் ராமரோடு சேர்ந்துட்டு வாலியை கொல்றதுக்காக சுக்ரீவன் அந்த மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சுது இல்லையா, அப்போ அதே தானே இப்போ விபீஷணன் பண்ணுறான், ஆனால் அதை சொல்லலை ராமர், ஆனால் அந்த ஒரு சின்ன சிரிப்பு அதுலேயே விஷயம் நமக்கு புரிஞ்சு போயிடும். அது மாதிரி அப்போது அப்புறம் அங்கதன் சொல்கிறேன், இவன் வந்து நான் எனக்கு என்னமோ இவன் விபீஷணனுக்கு சேர்த்துன்னா நல்லது தான் நடக்கும்னு தோன்றுறது, ஏன்னா அவன் வந்து அந்த நம்ம பகைவர்கள்னா எனிமி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா, பகைவர்களோட எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம கூட இருந்தாக்க நமக்கு அது ஒரு சௌகரியம், ஆனாலும் கொஞ்ச நாள் வச்சு பார்க்கலாம், நமக்கு சரியாக வரலன்னா திருப்பி அனுப்பிச்சி விட்டுடலாம் அப்படின்னு அங்கதன் சொல்கிறான். ஜாம்பவான் சொல்கிறான், இல்லை இல்லை இவன் இப்போ வந்திருக்கிறதுக்கு முதல்லே வந்திருக்கணும், எப்போ ஹனுமான் வந்து இந்த லங்கையெல்லாம் அழித்தாரோ அப்போவே நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருந்தா நம்பலாம், இப்போ போர் ஆரம்பிக்க போகிறது இப்போ வந்த எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறான். அப்புறம் ஒவ்வொருத்தராக எல்லோரும் இந்த மாதிரி அவாவா கருத்து ஒத்து நிறைய பேர் வந்து விபீஷணன் சேர்த்துக்கவே கூடாதுன்னு சொல்கிறான், சில பேர் வந்து சேர்த்துட்டு பார்க்கலாம் ஆனால் திருப்பி சரியா இல்லைன்னா திருப்பி அனுப்பிடலாம். அப்போது ஹனுமார்கிட்ட ராமர் கேட்குறார், ஹனுமார் தானே முதல்ல போய் பார்த்துட்டு வந்தது இல்லையா? இப்போ ஹனுமார் கேட்டவனே ஹனுமார் சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறதும் நான் கேட்டாலும் எனக்கு விபீஷணன் மேலே சந்தேகம் வரல. அவரை சேர்த்துண்டா, அவரை சேர்த்துனா நமக்கு நல்லது தான் நடக்கும் தான் எனக்கு தோன்றுறது. ஏன்னாக்கா விபீஷணனோட ஒரு அவன் நேர்மையாக இருக்கு, ஹானஸ்டாக, அதாவது தப்பு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, அதனால் அவனை சேர்த்துக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி தல் நிறைய அதுக்கு என்னெல்லாம் ஏன் இப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாமும் அவர் சொல்லி, சரி எனக்கு என்னமோ விபீஷணன் நல்லவர் தான், அவர் வரதே ஒரு ராவணன் எப்படியும் அழிஞ்சு போகிறான், அப்போ அந்த லங்கைக்கு ராஜா வேணுமே இல்லையா, அந்த ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையும் இருக்கும். ராவணன் அழிஞ்சு போயிடுவார், ராவணனுக்கு அப்புறம் விபீஷணன் தான் ராஜாவாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இந்திரஜித்து எல்லாரும் அழிஞ்சு போகிற, அப்போ அந்த ராஜாவாகணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கிறதுனால நிச்சயமாக அவர் வந்து நமக்கு உதவியாக தான் இருப்பார். அதுவும் இல்லாமல் நமக்கு இத்தனை பேர் போருக்கு கிளம்பி போகிறோம், லங்கை பெரிய ஒரு பெரிய நகரம், அந்த கோட்டைக்குள்ளே நுழையிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அதே மாதிரி அந்த கோட்டையோட பலம் என்ன, ராவணனோட பலம் என்ன எல்லாம் தெரியணுன்னாக்கா நமக்கு அங்கேயே இருந்த ஒருத்தர், அதை பற்றி ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தரோட நமக்கு அந்த உதவி இருந்தாக்கா நம்ம நல்லா நம்ம புத்திசாலித்தனமாகவும் போர் பண்ணணும் இல்லையா. சும்மா வெறுனை போய் அம்பு விட்டு பாறைகளை தூக்கி போட்டு மரத்தை தூக்கி போட்டு அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, எப்படி பண்ணணும் அதுக்கெல்லாம் விபீஷணனோட தயவு நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி நிறுத்துகிறேன். இத்தனையும் சொன்னதும் ராமர் சொல்கிறார், நானும் அது தான் யோசித்தேன், அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட சரணாகதி அப்படின்னு எங்கிட்ட ஒருத்தர் வந்தாச்சுன்னா நான் அவருக்கு நிச்சயமாக ஆதரவு கொடுத்து தான் தீர்வேன். ஆதரவுன்னா என்ன தெரியும், மொழியும் வாங்கும் என்னோட சேர்த்துன்றது நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், ப்ரொடெக்ட் பண்ணத்தான் பண்ணுவேன். இது இல்லை, விபீஷணன் மட்டும் இல்லை, ராவணனே நாளைக்கு எங்கிட்ட வந்து நீங்கள் தான் சரணாகதின்னு சொன்னால் கூட அந்த ராவணனுக்கும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். சக்ருத்தேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத் விரதம் மம அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், எங்கிட்ட அபயம் அதாவது என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு ஒருத்தர் வந்தாச்சுன்னா அவரை காப்பாற்றுவேங்கிறது என்னோட ஒரு விரதம், அதை நான் ஒன்று அது ஒரு விரதமாகவே நான் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே ஒருவேளை விபீஷணோவா சுக்ரீவோ யதிவா ராவண ஸ்வயம் ராவணனே வந்தாலும் நான் அவரை நான் காப்பாற்றுவேன், சீதையை வந்து கூட்டின்னு போனேன் நீ எத்தனை பேரை கொடுமைப்படுத்தினேன் அப்படிலாம் நான் கேட்கவே மாட்டேன், ராவணன் வந்து சரணாகதி அப்படின்னு சொன்னால் நான் அவரையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி சொன்னதும் எல்லாம் போய் விபீஷணனை போய் கூட்டின்னு வரத்துக்கு மேலேருந்து விபீஷணன் ஆகாசத்தில் தான் நின்றுருக்கான், ஆமாம் தானே, அப்போ கூட்டின்னு வந்து விபீஷணன் கீழே இறங்கி வந்து ராமருக்கு நமஸ்காரம் பண்ணி அப்புறம் ராமரும் உடனே என்ன பண்ணுறார், அவருக்கு அபயம் கொடுத்த. அப்புறம் என்னாச்சு, விபீஷணன்கிட்ட ராமர் கேட்குறா, சரி இப்போது நாங்கள் கடற்கரைக்கு வந்தாச்சு, அந்த சீஷோருக்கு வந்தாச்சு, சீஷோர் இப்போ லங்கையை தாண்டணும், அதுக்கு நீங்கள் என்ன உங்களோட ஐடியா என்ன, நான் எப்படி இதை தாண்ட முடியும், அதுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கோ, எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கோ அப்படின்னா விபீஷணன் சொல்கிறார், இந்த கடல் இருக்கே இது ரொம்ப ஆழமானது, ரொம்ப பெருசு இல்லையா, 100 யோஜனை தூரம் தானே நான் சொல்லியிருக்கேன், அப்படி தானே அனுமார் தாண்டினார் இல்லையா, அத்தனை தூரத்தையும் எல்லாராலையும் கடந்து போக முடியாது, தேவர்களே ஆனாலும் எல்லாருக்குமே ஓரளவுக்கு பவர் கம்மி தான் இந்த அத்தனை பெருசையும் தாண்டி ஒரே தரத்தில் போகிறதுக்கு, நம்ம இதில் வந்து ஹனுமான் போகலாம், சுக்ரீவன் போகலாம், ஜாம்பவான் கூட போகலாம், அப்புறம் நளன் அங்கதன் அங்கதன் இவ கொஞ்சம் சில பேர் போக முடியுமே தவிர அத்தனை வானர்களும் போனமே இல்லையா, ஒரு தான் ரெண்டா க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் வானரர்கள் எல்லாம் அங்கே ரெடியாக நின்றுருக்கா போருக்கு போகிறதுக்கு, அப்புறம் இத்தனை பேரும் தாண்டி போகணும்னா இந்த கடல் மேலே ஒரு சேத்து, தட் இஸ் ஒரு பிரிட்ஜு, ஒரு பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னு, அதுக்கு தான் ராம சேத்து அப்படின்னு, சேத்துன்னா பிரிட்ஜு, அதை கட்டணும், கட்டினாதான் நம்ம இத்தனை வானரர்களும் அங்கே போய் லங்கைக்குள்ளே போக முடியும் அப்படின்னதும் சரி. அப்போது சமுத்திரத்தை தாண்டணும்னா நம்மளுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பஞ்ச பூதங்கள் நம்மளுடைய ஃபுல் நேச்சர்லேயே அஞ்சு விதமான சக்திகள் இருக்குது சரியா. முதல்ல ஆகாசம், வாயு, அக்னி, அப்புறம் ஜலம், அப்புறம் மண், பிருத்திவி பூமி சரியா. இதில் இந்த ஜலம் வந்து அதான் சமுத்திரம். சமுத்திரம் வந்து சமுத்திரத்துக்கு ராஜா வந்து வருணன். அப்போது இந்த இந்த நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ பூமியை தோண்டணும் அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு பூஜை போட்டு அந்த பூமிக்கு நமக்கு வந்து நான் உன்னை தோன்றேன், நீ பய நீ தப்பாக நினச்சிக்காத, என்னை காப்பாற்று அப்படி சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணுவோம். அதே மாதிரி அக்னியை நம்ம ஒரு ஹோமமோ ஒரு யாகமோ பண்ணுறோம், இல்லை ஒரு சமையல் ஆரம்பிக்கணும்னா கூட அந்த நெருப்புக்கு ஒரு மந்திரம் ஏதோ ஒரு மனசில் வேண்டிண்டு நெருப்பு வந்து நல்லபடியாக எனக்கு நல்ல சாப்பாடு பண்ணி கொடு அப்படின்னு வேண்டிக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அந்த அஞ்சு பூதங்களுக்கும் நம்ம மரியாதை பண்ணணும். அது மாதிரி தான் அந்த சமுத்திரமும். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு நீங்கள் சமுத்திர ராஜனுக்கு வேண்டிக்கோங்க, வேண்டிட்டு அவருடைய உதவியோடு இந்த கடலை தாண்டலாம் அப்படின்னதும் உடனே என்ன பண்ணுறார் ராமர், அப்போது ஒரு விரதம் எடுத்துக்கிறார். ஒரு ஒரு உறுதியாக நின்று நான் சே தபஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு அப்படியே தர்ப புல்லை கீழே போட்டு அதில் அப்படியே ஒரு மனசெல்லாம் வேறு எதையும் யோசிக்காமல் அப்படியே கண்ணை மூடின்னு படுத்துண்டு ஒரு கையை வலது கையை மடித்து தலைக்கு வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடின்னு சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, அப்படி மூணு நாள் இருக்க ராமேஸ்வரத்தில் அந்த இடத்துல இன்னும் அந்த அந்த ராமர் தபஸ் பண்ண அந்த இடமும் இருக்கு. நம்ம எல்லாம் ராமேஸ்வரம்லாம் போனால் அங்கெல்லாமும் பார்க்கணும் சரியா. அப்போது அப்படியே ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, சமுத்திரராஜன் காட்சியே கொடுக்கலை. ராமர் எதிர்க்க வந்து தனக்கு என்ன செய்யணும்னு சொல்லலை. அவ்வளவுதான், உடனே ராமருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. என்ன அநியாயமாக இருக்குது, நான் சமுத்திரத்துக்கு வந்து மரியாதை கொடுத்து நான் வந்து அவர் சொல்கிறத செய்யணும், நாம்பளாக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவரை நினச்சி தபஸ் இருந்தால் மூணு நாள் ஆச்சு, சமுத்திரராஜனுக்கு அவ்வளோ கர்வம் வந்துட்டா, இப்போவே நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், வில்லை எடுத்தார், அம்பை பூட்டினார். இந்த சமுத்திரத்தை இப்போவே வத்தி போக செஞ்சு விட்றேன், அதில் இருக்கிற அத்தனை தண்ணியும் அப்படியே காஞ்சி போகிற அளவுக்கு நான் எங்கிட்ட இருக்கிற அஸ்திரங்கள்லாம் விட்டு அந்த கடலில் தண்ணியே இல்லாமல் நான் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸ்லாம் என்ன ஆகும், எல்லாம் சேர்த்து போயிடும். நாங்கள் நடந்தே நான் இந்த கடலை தாண்டி லங்கைக்கு போகிறதுக்கு நான் பண்ணுறேன் பார் அப்படின்னு வில்லை எடுத்தார். கண்ணில் அப்படி கோபம் கொப்பளிக்கிறது. அப்புறம் வில்லை எடுத்தார், சர்ற சர்ற சர்றன்னு அம்பெல்லாம் விடுறார். அந்த அம்பெல்லாம் போய் அந்த கலக்கினா அந்த கடலை, அதுலேருந்து அப்படியே தண்ணி அப்படி தென்னை மரம் சைஸ்க்கெல்லாம் தண்ணி அலை அடித்து கலங்கி அதுக்குள்ளே இருக்கிற முதலைகள், திமிங்கலங்கள், பாம்புகள், மீன் எல்லாம் அப்படி உதிச்சு வெளியில் வருது. தண்ணி அப்படியே ஓன்னு சத்தம் போட்டு சுழண்டு போகிறது. இதெல்லாம் பார்த்தா தேவர்களுக்கே பயம் எடுத்து, லக்ஷ்மணன் பார்த்தார், அச்சோ ராமருக்கு இவ்வளோ ஒரு கோபம் வந்தால் என்ன ஆகும், வேண்டாம் ராமரே நீங்கள் அப்படி கோச்சிக்கக்கூடாது, அண்ணா நீங்கள் கோச்சின்னா இந்த உலகம் தாங்காது, நீங்கள் வந்து பேசாமல் அந்த அம்பெல்லாம் கீழே வைங்கோ அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறார். ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணுறார் ராமர், தங்கிட்ட இருக்கிற பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார், மந்திரத்தை சொன்னார். ஓ சாகரம், சாகரம்னா என்ன தெரியுமா, சகரகுமாரர்களுடைய அந்த சகரராஜன் தோண்டினால்தான் அதுக்கு சாகரம்னு பேர் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா. அதனால் எல்லா அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டேன்னா அத்தனை கடலும் வத்தி போகும் அப்படின்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தை எடுத்து மந்திரத்தையும் சொல்லிட்டார். சொன்னதும் அந்த மானம் நடுங்கு இடி இடிக்கிறது, அப்படியே ஆறெல்லாம் அப்படி கொந்தளிக்கிறது, அப்படியே உலகமே இருண்டு போன மாதிரி ஆகிடுது. அப்போது என்னாச்சு, உடனே சமுத்திரராஜன் உடனே அப்படியே அந்த சமுத்திரத்துலேருந்து மொள்ளமாக கை கூப்பிட்டு வெளியில் வந்தார். வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சமுத்திரராஜன் எப்படி தெரியுமா இருந்தார், நல்லா கோல்டன் கலரில் அப்படியே உடம்பெல்லாம் ஃபுல்லாக அவர் சமுத்திரத்துக்குள்ளே நிறைய ரத்னங்கள்லாம் இருக்கும், ஜெம்ஸ் எல்லாம், அதனால தான் ரத்னாகரம்னா அதுக்கு ஒரு பேர். ரத்னங்கள் இருக்கும், முத்து இருக்கும், பவழம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு மாலை மாதிரி போட்டுருக்கார். அப்படியே ஏகப்பட்ட இது என்ன கோல்டில் பண்ணின நகைகள்லாம் போட்டுண்டு கண் அழகாக இருப்பேன் சமுத்திரராஜன். ஆச்சா, அதுக்கப்புறம் அவரை நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக நினச்சி பார்த்தீங்கன்னா உடம்பு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஜலம் அப்படி தானே இருக்கும், தண்ணி அப்படி தானே இருக்கும் இல்லையா? அதுக்குள்ளே எல்லா நதிகளும் கடலில் தானே வந்து சேரும் இல்லையா? அந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி எல்லாம் அப்படி உள்ளுக்குள்ளே அப்படியே சுழண்டுருக்கு. அதோடைய முதலைகள், மீன், பாம்புகள், மற்ற ஆமைகள் எல்லாமே உள்ளே அப்படியே மதந்துன்படியே போயின்னு இருக்கு. எப்படி இருக்கும்ல யோசித்து பார்த்தா இல்லை? அந்த மாதிரி இந்த சமுத்திரராஜன் வெளியில் வந்து ராமர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நீங்கள் என்கிட்ட கோச்சிக்கிறது சரியே கிடையாது, ஏன்னா ஒவ்வொரு அந்த அஞ்சு சக்திகள் சொன்னேன் இல்லையா, ஒன்றுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன வழி விடு அப்படின்னு சொன்னேன்னாக்கா, நான் சமுத்திரத்தோட குணம் என்ன, ஆழமாக இருக்கும், தண்ணி அலை வந்துகிட்டே இருக்கும், அந்த தண்ணி வந்து விலகவே முடியாது, அது அப்படியே இருக்கும். அப்போ நான் என்ன நீங்கள் வழி விடுன்னு சொன்னால் நான் எப்படி வழி விட முடியும் இல்லையா? அந்த குணம் மாறினா ஒவ்வொரு அந்த மழை பெய்யணும்னா மழை பெய்யணும், வெயில் அடிக்கணும்னா வெயில் அடிக்கணும், அந்த காற்று அடிக்கணும்னா காற்று அடிக்கணும், அந்த மாதிரியாக தான் இருக்க முடியும். நான் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பண்ணால் அந்த உலகம் அழிஞ்சு போயிடும் இல்லையா? அதுக்கு அதனால் நான் என்னால் வழியெல்லாம் விட முடியாது, ஆனால் என்னை தாண்டி போகிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒரு வழி நான் சொல்லித்தரேன், ஒரு மெத்தடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவாக நமஸ்காரம் பண்ணி கேட்டதும் ராமர் வந்து சரி, அவர் கோபமெல்லாம் அடங்கி போயிடுது. அடங்கி போனோன்னு எல்லாம் கேட்குறார். ஆனால் அதுக்குள்ளே என்னாச்சு, பிரம்மாஸ்திரத்துக்கு விடுறதுக்கு தயாராயாச்சே, அஸ்திரத்துக்கு மந்திரமும் சொல்லியாச்சு, இப்போது அந்த அஸ்திரத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அது என்ன நினச்சின்னு விடுறோமோ அது செஞ்சு தான் ஆகும். இப்போ இது வந்து நான் மும்மேலே விடணும்னு நினச்சேன், அது பண்ண முடியாது, ஆனால் அது வேறு எங்கேயானு ஒரு எய்ம் பண்ணி நான் விடணும், அந்த இடத்த போய் அதை எரிச்சு தான் ஆகணும், அதனால் எனக்கு அதுக்கு வழி சொல் அப்படின்னு சொன்னால், நம்ம நார்த்து நம்ம இந்தியாவிலேயே நார்த் பக்கம் ஒரு இடத்த சொல்கிற சமுத்திரராஜன் சொல்கிறார், அங்கே நிறைய ராட்சஸர்கள்லாம் வந்து அந்த இடத்துல என்னோடய கடல் தண்ணியில் அங்கெல்லாம் குளித்து என்னையும் அவளோட பாவத்தில் என்னை அந்த பாவத்தில் எங்கிட்ட கரைக்கும் போது எனக்கு பாவம் சேர்ந்து போய்டுறது, அந்த இடத்த அவள் ரொம்ப நாசம் பண்ணின்னு இருக்கா, நீங்கள் அந்த இடத்த நோக்கி பிரம்மாஸ்திரத்தை விட்டுருங்க, அங்கே அது ஃபுல்லாக எரிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி அப்படின்னு அந்த பிரம்மாஸ்திரத்தை அங்கே விட்டால் அது நேராக போய் துரும குல்யம் அப்படின்னு ஒரு இடம், அந்த துரும குல்யத்தில் போய் விழுந்தது. விழுந்தோடனே அங்கே எல்லாம் ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சு போய் அந்த கடலில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி அங்கே ஒரு பெரிய கிணறு வந்து அந்த கிணறு வந்து நல்ல தண்ணி. அப்போது அங்கே இருக்கிறவாள் அவளுக்கெல்லாம் ஏதாவது ராமர் கோபத்தில் அந்த இடத்துக்கு விட்டார், அந்த இடம் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுத்து. ஆனால் அதுக்கு அந்த இடம் அதை தாங்கின்றதோ இல்லையோ, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணுமே. அப்போது அது வரம் என்ன தெரியுமா கொடுத்தார், இங்கே நிறைய பசுக்கள் வரும், நல்ல நல்ல தண்ணி இருக்கும், வந்து பாலும் தயிரும் நெய்யுக்கும் பஞ்சமே இருக்காது, எல்லோரும் சுபிக்ஷமாக இருப்பா அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குற, அதுதான் மறு காந்தாரம் அப்படிங்கிற இடம். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போது பிரிட்ஜு கட்டணும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அப்போது அவர் என்ன சொல்கிறார், இந்த பிரிட்ஜு கட்டணும்னா யார் கட்டுவா இல்லையா, ஒரு என்ஜினியர் வேணும் இல்லையா, இப்படி பண்ணணும், பிரிட்ஜு கடல் மேலே பிரிட்ஜு கட்டுறதுனா சும்மாவா, ஒரு ரோட்டில் மேலே பிரிட்ஜு கட்டுறதே ரொம்ப கஷ்டம், கடலில் ஆழமாக இருக்கும், கடலில் பொங்கின்றே இருக்கும் இல்லையா, அப்போது அது கட்டுறதுக்கு யார் பண்ணுவா அப்படின்னா நலன் அப்படின்னு அந்த சுக்ரீவனோட வானரப்படையில் நலன் நீலன் இல்லையா, அந்த நலனை வந்து விஸ்வகர்மாவோட சொந்த பையன். விஸ்வகர்மா யார், விஸ்வகர்மா யார், தேவர்களோட ஆர்கிடெக்ட் என்ஜினியர் அவர் தான். என்ன ஒரு நகரம் தேவர்களுக்கு கட்டணுன்னாலும் விஸ்வகர்மா தான் பண்ணுவார், அவரோட பையன். அப்போ விஸ்வகர்மா மாதிரி ஏதனா அவருக்கு அதே அளவு டேலண்ட்ஸ் இருக்கும்ல, அப்போ அந்த நலனை வச்சுன்னு அவரோட எப்படி அந்த பிளான் படி நீங்கள் கட்டுங்கோ, நான் என்னாலான என்ன உதவி அப்படின்னா அந்த சமுத்திரம் சொல்கிறேன், சமுத்திரராஜன் சொல்கிறேன், நான் வந்து அது வரைக்கும் கடல் பொங்காமல் ஆடாமல் இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், யாரான்னு கீழே விழுந்தாலும் அடியில் போய் முங்கி போகாமல் இருக்கிறதுக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் என்னாச்சு, உடனே எல்லாம் ராம சேர்த்து கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டான். அடோ கடலில் பிரிட்ஜு கட்ட போகிறோண்டா அப்படின்னு சொன்னதும் நலன் உடனே எல்லா பிளானும் போட்டு கொடுத்ததும் ஆரம்பித்தா. மலை மேலே இருக்கிற மரம் செடி கொடி பாறாங்கல் அது இதுன்னு எல்லா குரங்களுக்கும் ஒரே சந்தோஷம். கடலில் பிரிட்ஜு கட்டுறதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது பார்த்தே இருக்காத விஷயம் இல்லை. உடனே எல்லாம் உற்சாகமாக மேலே எல்லா மலை மேலேயும் ஏறி போய் மரத்தெல்லாம் பிடுங்கின்னு வந்து கொண்டு வந்து போட்டு விதவிதமாக மரங்கள், மாமரம் தென்னை மரம் ஆலமரம் அரச மரம் ஒரு மரம் பாக்கி கிடையாது. அப்புறம் அங்கங்கே இருக்கிற பாறை கீரை சின்ன கல் பெரிய கல் இத்தினூண்டு மரம் இத்தினூண்டு செடி இத்தினூண்டு கொடியிலேருந்து பெரிய பெரிய கொடி வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏய் நான் தான் சேர்த்து கட்டுறேனாக்கும் நான் தான் இந்த பிரிட்ஜு கட்டுறேனாக்கும் அப்படி எல்லாம் ஓடி 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 வேலை செய்கிறேன். செஞ்சால் நிஜமாகவே ஒரு பெரிய அதிசயம் மாதிரி அந்த பிரிட்ஜு அங்கே நலனோட பிளான் படி நடக்கிறது. எப்படி கட்டினா தெரியுமா, மொத்தம் 5 நாள் அந்த பிரிட்ஜு கட்டினான். கட்டி 5 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவு, முதல்ல கொஞ்சம் முதல் நாள் வந்து 14 யோஜனை, அப்புறம் அடுத்த நாள் செகண்ட் டே 20 யோஜனை, 3வது நாள் 21 யோஜனை, அப்புறம் 4வது நாள் 22, 5வது நாள் 23, கூட்டினா கரெக்டாக 100 வரும். அது அழகாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவு நீளம், 10 யோஜனை அகலம், 100 யோஜனை நீளம் பிரிட்ஜு அழகாக கட்டிட்டான். கட்டினதும் எல்லா வானரர்களும் அது மேலே ஏறி நடந்து போகிறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, பாறை மரம் அப்புறம் அந்த பாறையெல்லாம் கட்டணுமே, அதுக்கெல்லாம் கட்டுறதுக்கு அந்த கொடியாலேயே பண்ணின செடி கொடிகள்லேயே பண்ணின கயிறு எல்லாம் போட்டு கட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ சுக்ரீவன் சொல்கிறான், சரி இப்போ நம்ம லங்கைக்கு போருக்கு தயாராயாச்சு, கிளம்ப வேண்டியது தான் பாக்கி. அப்போ சுக்ரீவன் வந்து ஹனுமாரோட தோளில் ராமர் ஏறிக்கிட்டோம், அங்கதனோட தோளில் லக்ஷ்மணன் ஏறிக்கிட்டோம், நாம் எல்லோரும் இந்த பிரிட்ஜை தாண்டி லங்கைக்கு போவோம் அப்படின்னு லங்கைக்கு கிளம்பிட்டான். கிளம்பி யோசிச்சு பாருங்கோ, அந்த பிரிட்ஜு அத்தனை பெருசு, ஆனால் அதை விட பெருசு ராமாயண படைகள். ராமர் போகிறார், அப்புறம் சுக்ரீவன் போகிறார், ஜாம்பவான் போகிறார், ஹனுமான் போகிறார், அப்புறம் அங்கதன் போகிறார், 100 கணக்கான 1000 கணக்கான வானரர்கள்லாம் நடந்து போகிறது. நடந்து போகிறதுக்கு இடம் வேணுமே, ஜொக்கு ஜொக்குன்னு ஒரே கூட்டமாக இருக்கும் இல்லையோ, நிறைய பேர் அதில் நீஞ்சின்ட்டு கொஞ்சம் தூரம் போகிறது, சிலது பறக்க முடிகிற வரைக்கும் பறந்து போயிட்டு அப்புறம் பிரிட்ஜு மேலே ஏறி தாவி போகிறதுங்க. யோசித்து பார்த்தா எப்படி இருக்குது இல்லையா, அந்த சீனை பார்த்தா ஒவ்வொன்று ஒன்று ரெண்டா, 1000 கணக்கில் 100 கணக்கில் 1000 கணக்கு 1000 கோடி கணக்கில் அத்தனை வானரர்களும் சத்தம் போட்டுன்னு ஒரே உற்சாகமாக அந்த பிரிட்ஜை தாண்டி போய் லங்கையோட அந்த எண்ட லண்டை லங்கையோட எல்லைக்கிட்ட போய் எல்லாம் ரெடியாக நின்னாச்சு. நின்னதும் அங்கே இந்த ராமர் லங்கையை பார்க்குற, பார்த்தா லங்கை தக 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 தகன்னு மின்னுறது. ஏன்னா ஹனுமார் வந்து அதெல்லாம் ஃபுல்லாக எரிச்சிட்டு போனார் இல்லையோ, அப்போ எரிஞ்சு தானே இருக்கணும் லவங்கை. ஏன் இப்படி திருப்பி நல்லா பல பலான்னு இருக்குன்னா, ராவணன் உடனே அடுத்த நாளே திருப்பியும் மயன்னு சொல்லி, நமக்கு விஸ்வகர்மா எப்படி தேவர்களுக்கு ஆர்கிடெக்டோ அது மாதிரி மயன் அப்படிங்கிறத ராட்சசர்களுக்கெலாம் அவர் தான் ஆர்கிடெக்ட். அவரை கூப்பிட்டு உடனே ராத்திரியோட ராத்திரியாக எல்லா அந்த லங்கை ஃபுல்லாக திருப்பி பழைய இதை விட இன்னும் நல்லா பெட்டராக இருக்க மாதிரி கட்டினான். அங்கேருந்து ராமர் பார்த்தார், பார்த்துட்டுருக்கார். விபீஷணன் முதல்லே போயிட்டார், பிரிட்ஜு கட்ட ஆரம்பித்தோன்னே அங்கே அந்த பக்கம் போயிட்டார். ஏன்னா ராட்சஸர்கள்லாம் யாரானு வந்து அங்கே ஏதாவது கலாட்டா பண்ணால் அவளை சமாளிக்கணுமே இல்லையா, அதுக்காக விபீஷணன் அங்கே போயாச்சு. எல்லாம் போனதும் இறங்கினதும் அங்கே போன ராவணன் பார்த்தான், ஓ ராவணன்கிட்ட தகவல் போயிடுது இந்த மாதிரி எல்லோரும் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு. உடனே என்ன ஆச்சு, ராவணன் இத்தனை படையும் பார்த்து பயந்து போனானா, இல்லை வேறு என்ன ஐடியா பண்ணால், போருக்கு அவரும் தயாரானாரா, எல்லாம் அடுத்த எபிசோடில். இதோட இந்த எபிசோடு வந்து ராம சேத்து விபீஷண சரணாகதி, அப்புறம் ராம சேத்து பந்தனம் சரியா. அதோட கூட விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சுருவார் ராமர், ராமேஸ்வரத்துலேயே கடல் நீரை கொண்டு வர சொல்லி கடல்லேருந்து ஜலம் கொண்டு வர சொல்லி லக்ஷ்மணனை விட்டு இனிமே எப்படி ராவணன் அழிஞ்சு போயிடுவான், ராவணன் அழிஞ்சதும் அந்த லங்கைக்கு ராஜா விபீஷணன் தான் அப்படின்னு சொல்லி அங்கேயே லக்ஷ்மணனை வச்சு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணிடுவார். சரியா? அதனால் இந்த எபிசோடில் விபீஷண சரணாகதி, விபீஷண பட்டாபிஷேகம், அப்புறம் ராம சேத்து பந்தனம், மூணு விஷயம் நடந்துட்டு. சரியா? ஓகே, திஸ் இஸ் ராஜி பாட்டி டெலிங் யூ ராமாயணம். ஹரி ஓம். எத்ர எத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தகாஞ்சலின் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஹரி ஓம்.